அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கையில் சந்தேக நபர்களை தேடுதல் என்கிற பெயரில் பெண்கள் தொடர்ந்தும் தொல்லைக்குள்ளாக்கப்படுவதாகவும் பூசா முகாமில் தடுக்க வைக்கப்படுவதாகவும் பெண்களுக்கான அமைப்பு ஒன்று கவலை வெளியிட்டிருப்பது குறித்த செய்திகள்.
இந்த பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின். பயங்கரவாதம் ஏற்கனவே இல்லாத ஒழிக்கப்பட்டுவிட்டதாக கூறப்படுகின்றது. அவ்வாறாயின் ஏன் இந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த பெண்களை கைது செய்து தடுத்து வைத்திருக்கின்றார்கள் என்பது முதலாவது கேள்வி.
இலங்கையின் பொருளாதாரம் இந்த ஆண்டும் 7.3% வளர்ச்சியை காணும் என்று உலக வங்கி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறித்த ஒரு ஆய்வுக் கண்ணோட்டம். இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆண்டிமுத்து ராசாவின் நீலகிரி தொகுதி நிலவரம் குறித்த பெட்டகம்.
எந்த அரசியல்வாதியும் தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் அது லல்லு பிரசாத் யாதவ் இருந்தாலும் இதே ஜெயலலிதா அது வந்து வழக்கு நிலுவையில் இருக்கும்பாங்க. நான் வழக்கு நிலுவையில் இருக்குன்னு சொல்லலையே. வழக்கில் இதுவரை என்ன வந்திருக்கிறது, வா விவாதிக்கலாம், வா ஜெயலலிதாவே கூப்பிடுறா வான்னு கேட்போம்
ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
கிழக்கு யுக்ரைனில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி 48 மணி நேரத்தில் தீர்க்கப்படும் என உக்ரைனின் உள்துறை அமைச்சர் ஆர்சன் அவகோவ் கூறியுள்ளார். பேச்சுவார்த்தைகள் அல்லது பலப்பிரயோகம், ஏதாவது ஒன்றின் மூலம் பிரச்சினை முடிவுக்கு கொண்டு வரப்படும் என அவர் கூறுகின்றார். இதனிடையே ரஷ்யாவுக்கு ஆதரவான செயல்பாட்டாளர்கள் யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள 2 நகரங்களில் அரச கட்டிடங்களை தொடர்ந்து ஆக்கிரமித்துள்ளார்கள். இந்த வாரத்தின் முற்பகுதியில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை என உக்ரைன் அதிகாரிகள் கூறும் ஒன்றை ஆயுதமேந்திய பிரிவினைவாதிகளுக்கு எதிராக முன்னெடுத்தனர். ரஷ்யாவே யுக்ரைனின் அமைதியின்மையை ஏற்படுத்துகிறது என்றும் யுக்ரைன் அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றார்கள். இதேவேளை இது குறித்து அடுத்த வாரம் விவாதிப்பதற்காக ரஷ்யா, அமெரிக்கா, யுக்ரைன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை இணங்கியுள்ளன.
இதற்கிடையே யுக்ரைன் தலைநகர் கியேவில் உள்ள இடைக்கால அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளுக்கு இணங்காவிட்டால் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதியாகும் எரிபொருளுக்கு முன்கூட்டியே பணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் எச்சரித்திருக்கிறார். யுக்ரைன் பாக்கி பணத்தை செலுத்த தவறுமானால் அந்நாடு முற்பணம் செலுத்த வேண்டும் என்று கூறவும் எரிபொருள் ஒப்பந்தத்தில் புதிய நிபந்தனை ஒன்றை சேர்க்கவும் ரஷ்யாவுக்கு சொந்தமான கேஸ்ப்ரோம் நிறுவனத்துக்கு உரிமை உள்ளது என்றும் புட்டின் கூறியிருக்கிறார். 2.2 பில்லியன் டாலர்கள் வரை யுக்ரைன் பாக்கி பணம் செலுத்த வேண்டியிருக்கிறது. ரஷ்யாவின் எரிபொருள் விநியோகத்தில் தங்கியிருக்க வேண்டிய நிலையே அண்டை நாடுகளுடனான யுக்ரைனின் உறவுகளை தீர்மானிக்க முக்கிய பேரப்பேச்சு பொருளாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள ஒரு காய் கனி அங்காடியில் இடம்பெற்ற ஒரு குண்டுவெடிப்பில் குறைந்தது 21 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் 80க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளார்கள். ஒரு பழக்கூடையில் குண்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்தது என்று கூறப்படுகிறது. தாக்குதலுக்கு உள்ளான இடத்தில் கொய்யா பழங்கள், காலணிகள், தொழுகையின் போது பயன்படுத்தப்படும் குல்லாக்கள் ஆகியவை இறைந்து காணப்பட்டுள்ளன. கடந்த 6 வருடங்களில் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற மிகவும் மோசமான தாக்குதல் இதுதான். இது சந்தையில் உள்ள ஏழை வியாபாரிகள் மற்றும் கூலித் தொழிலாளர்கள் மீது நடத்தப்பட்ட கோழைத்தனமான ஒரு தாக்குதல் என்று பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் கூறியுள்ளார்.
மத்திய தரைக்கடலில் படகுகளில் வந்த சுமார் 4000 குடியேறிகளை கடந்த 48 மணி நேரத்தில் மீட்டிருப்பதாக இத்தாலி கூறுகிறது. மரணத்தின் வியாபாரிகள் என்று மனித கடத்தல்காரர்களை வர்ணித்திருக்கின்ற இத்தாலியின் உள்துறை அமைச்சர் ஏஞ்சலினோ அல்ஃபானோ இந்த நிலையை முறியடிப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். காலநிலையில் முன்னேற்றம் தெரிவதால் ஆப்பிரிக்காவிலிருந்து ஆட்களை கடத்தி வருகின்ற நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக தெரிகிறது. சிசிலி தீவை அண்டிய கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த படகுகளில் சுமார் 1000 பேருக்கு மேற்பட்ட கூட்டம் ஒன்றும் கடந்த 2 நாட்களில் மீட்கப்பட்டுள்ளது.
ஜப்பானில் கார் தயாரிக்கும் பெருநிறுவனமான டொயோட்டா சுமார் 65 லட்சம் வாகனங்களை திரும்ப பெறுகிறது. கார் தயாரிப்பு வரலாற்றில் இந்த அளவுக்கு ஒரு நிறுவனம் தனது தயாரிப்புகளை திரும்ப பெறுவது இதுவே முதல் முறை. 4 ரக வாகனங்களை டொயோட்டா திரும்ப பெறுகிறது. இவற்றில் 30 லட்சம் வாகனங்களில் விபத்து ஏற்படும் பொழுது பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள காற்று பைகளில் பிரச்சனை இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் இந்த பிரச்சனைகள் காரணமாக விபத்துகளோ காயமோ உயிரிழப்போ ஏற்பட்டதாக தாங்கள் அறியவில்லை என்று டொயோட்டா கூறுகிறது.
சமூக இணையதளமான ஃபேஸ்புக்கை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை இந்தியாவில் 100 மில்லியனை தாண்டிவிட்டதாக ஃபேஸ்புக் நிறுவனம் கூறுகிறது. ஃபேஸ்புக் பாவனையாளர் எண்ணிக்கையில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் இந்தியா உள்ளது. இந்தியாவில் மொபைல் தொலைபேசி எண்ணிக்கை பெருகுவதே இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்று கூறும் ஃபேஸ்புக் நிறுவனம், அங்கு இணைய சேவை நாடு முழுவதும் ஓரளவு நல்ல முறையில் இருப்பது மற்றொரு காரணம் என்கிறது. உலகெங்கும் 123 கோடி பயன்பாட்டாளர்களை கொண்ட ஃபேஸ்புக் நிறுவனம் ஆசியா உள்ளிட்ட வளர்ந்து வரும் நாடுகளில் இடங்களை தேடி வருகிறது.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் சந்தேக நபர்களை தேடுதல் என்கிற பெயரில் பெண்கள் தொடர்ந்தும் தொல்லைக்குள்ளாக்கப்படுவதாகவும் பூசா முகாமில் தடுத்து வைக்கப்படுவதாகவும் பெண்களுக்கான அமைப்பு ஒன்று கவலை வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் பயங்கரவாதம் முற்றாக ஒழிக்கப்பட்டுவிட்டதாக அரசாங்கம் கூறியுள்ள போதிலும் கடந்த ஒரு மாத காலமாக வடபகுதியில் இடம்பெற்று வருகின்ற இராணுவ சுற்றி வளைப்புகள் தேடுதல்களின் போது பெண்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பது குறித்து பெண்கள் செயற்பாட்டு வலையமைப்பு என்ற பெண்கள் அமைப்பு தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. நேரடியாக எந்தவிதமான சட்டவிரோத செயற்பாடுகளிலும் சம்பந்தப்படாத நிலையிலேயே இந்த பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றும், கைது செய்யப்பட்டுள்ள பெண்களின் உடல் மற்றும் உளரீதியான நிலைமையை கைது செய்தவர்களும் அவர்களை தடுத்து வைத்திருப்பவர்களும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கான மனிதாபிமான செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை என்றும் அந்த அமைப்பு குற்றம் சுமத்தியிருக்கின்றது. பயங்கரவாதத்திற்கு துணை புரிந்தார்கள் என்ற காரணத்திற்காக 7 பெண்கள் இதுவரையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் கூறியிருக்கின்றார்கள். சில சட்டத்தரணிகள் கைது செய்யப்பட்டுள்ள பெண்கள் சிலரை பூசா தடுப்பு முகாமில் சென்று பார்த்து சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவராகிய சட்டத்தரணி எம் மங்களேஸ்வரி அவர்களை தொடர்பு கொண்டு கைது செய்யப்பட்டுள்ள பெண்களின் நிலைமைகள் குறித்து கேட்டபோது, அண்மை காலமாக கைது செய்யப்படுகின்ற பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக கூறினார்.
நாங்கள் சந்தித்த பெண்களும் கூறியது என்னென்றால், தாங்கள் எந்த விதமான குற்றத்தையும் நேரடியாக இழைக்கவில்லை. தன்னுடைய கணவனோ அல்லது மகனோ அல்லது தனக்கு தெரிந்த ஒருவருக்காக தன்னை கொண்டு இவ்வாறான ஒரு தடுப்பு முகாமில் வைத்திருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வி அவர்களிடம் இருக்கின்றது. திருவண்ணாமலையிலிருந்து கைது செய்யப்பட்ட பெண், அவர் 26 வயதுடையவர். தான் கைது செய்யப்படும் போது கர்ப்பமாக இருந்ததாக பல்வேறு இடங்களில் அவர் கூறியுள்ளார். தன்னை திருவண்ணாமலையிலிருந்து ரயில் வண்டியில் கொண்டு வந்து கொழும்பில் வைத்திருந்து கொழும்பில் இருந்து காலி போன்ற முகாம்களுக்கு கொண்டு செல்லும் இடைவெளிகளில் தனக்கு கரு சிதைவு ஏற்பட்டு விட்டதாக கூறுகிறார். தன்னை பயமுறுத்தினார்கள் என்றெல்லாம் பல்வேறு காரணங்களை அவர் கூறுகிறார். அவருக்குரிய மருத்துவ வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. செல்வநாயகம் இராசமல என்கின்ற தாய் கடைசி யுத்த நேரத்தின் போது செல்வீச்சினால் அவருக்கு ஒரு சிறிய துண்டொன்று அவருடைய ஈரலுக்கு பக்கத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதற்கான மருத்துவத்தை அவர் பெற்றுக் கொண்டு வந்திருந்தார். ஆனால் இப்போது தடுப்பு காவலில் இருக்கின்ற இந்த கால பகுதியில் அவருக்கு எந்த விதமான மருத்துவ கவனிப்பும் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. கைதிகள் என்று சொன்னால் அவர்களுக்கு அடிப்படை வசதிகளும் மருத்துவ வசதிகளும் கொடுக்கப்பட்டே அவர்களுக்கான விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின்கள். பயங்கரவாதம் ஏற்கனவே இல்லாதொழிக்கப்பட்டுவிட்டதாக கூறப்படுகின்றது. அவ்வாறாயின் ஏன் இந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த பெண்களை கைது செய்து தடுத்து வைத்திருக்கின்றார்கள் என்பது முதலாவது கேள்வி. இது வந்து நிச்சயமாக பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற ஒரு வன்முறையாகவே கொள்ளப்பட வேண்டும். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பெண்கள் உடனடியாக நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுடைய அடிப்படை மீறல்களுக்கு பரிகாரம் பெறப்பட்டு அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும்
என்றார் சட்டத்தரணி மங்களேஸ்வரி அவர்கள். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்களிடம் கேட்டபோது, பயங்கரவாதத்திற்கு துணை புரிந்தமைக்காகவே பெண்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக
கூறுகின்றார்.
பயங்கரவாதம் மீண்டும் இந்த நாட்டில் உருவாகுவதற்கும் இனங்களுக்கிடையில் அமைதியின்மையை ஏற்படுத்தி நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு காரியங்களை மேற்கொள்வர்களுக்கு இவர்கள் எல்லோரும் பாதுகாப்பும் உதவிகளும் வழங்கியிருக்கின்றார்கள். இதற்காகவே இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எங்களால் கைது செய்யப்பட்டுள்ள பெண்கள் அவருக்கும் கருச்சிதவு ஏற்படவில்லை. பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் பணிப்பாளரும் அத்தகைய சம்பவம் இடம்பெறவில்லை என்று எங்களுக்கு கூறியிருக்கின்றார். அவர்களுடைய உறவினர்களோ சட்டத்தரணிகளோ யார் வேண்டுமானாலும் அவர்களை சென்று பார்வையிடலாம். இவர்களை மனித உரிமை அமைப்புகள், மனித உரிமை ஆணைக்குழுவினர் போன்றவர்கள் சென்று பார்வையிட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், மருத்துவ வசதிகள் என்பன செய்யப்பட்டிருக்கின்றன. அவ்வாறான வசதிகள் கிடைக்கவில்லை என்று கூறுவது அப்பட்டமான பொய்யாகும் என்றார் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கையில் சமூகங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை வலியுறுத்தி தொடங்கப்பட்டிருக்கும் அமைப்பொன்றின் ஊடகவியலாளர் சந்திப்பிற்குள் அதிரடியாக நுழைந்த பொதுபல சேனா அமைப்பின் புக்குகள் பௌத்தம் மற்றும் முஸ்லீம் மத போதகர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஜாத்திக பலசேனா என்ற பெயரில் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கின்ற அமைப்பொன்று கொழும்பில் ஹோட்டல் ஒன்றில் இன்று காலை ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றுக்குள் அதிரடியாக நுழைந்த பௌத்த கடும்போக்கு அமைப்பான பொதுபல சேனா பிக்குகள் தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கொழும்பு கொம்பனி தெரு போலீஸில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. போலீசில் முறைப்பாட்டை பதிவு செய்த சட்டத்தரணி ரமீஸ் பஷீரிடம் விவரம் கேட்டேன்.
கையிலிருந்து மிக முக்கியமான 5 ஃபைல்களை வந்து அவர்கள் வந்து பலவந்தமாக எடுத்து சென்ற நிலைமையும் காணப்படுது. இனி சொல்ல நாங்கள் இன்றைக்கு 1 மணி அளவில் வந்து கொம்பன் வீதியில் உள்ள போலீசில் வந்து முறைப்பாடு.
போலீசார் என்ன சொல்கிறார்கள்?
சிறப்பாக நாளை வந்து கோட்டை நீதிவான் முன்னிலையில் ஒரு அறிக்கை பி ரிப்போர்ட் ஒன்று சமர்ப்பிக்க இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டார்கள். குறிப்பாக பற்றக விஜித்தஹிமி வந்து மிக முக்கியமாக தெரிவித்த விடயம் அவர்கள் உயிருக்கு வந்து மரண அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிட்டால் இதன் பின்னர் ஏதாவது தாக்குதல் அல்ல அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அது வந்து பொதுபல சேனா மற்றும் ஞானசார தேர்தல் பொறுப்பு என்ற வகையில் அவர் வந்து போலீசில் முறைப்பாடு வந்து பதிவு செய்தார்.
தாக்குதல் நடத்தியவர்கள் ஃபைல்கள் சிலவற்றை எடுத்துச் சென்றிருப்பதாகவும் உங்கள் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன வகையான ஃபைல்கள் அவை?
அந்த ஃபைல்கள் வந்து குறிப்பாக ஜாத்திக பலசேனா சம்பந்தமான அரசியல் யாப்பு மற்றும் மிக முக்கியமாக வில்பத்து விடயங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அதே போல ஜாத்திக பலசேனாவின் குழு அமைப்பினர்கள் தொடர்பாக மற்றும் அவர்களுடைய பயோடேட்டா சம்பந்தமான நிறைய விஷயங்கள் உறுப்பினர்கள அங்கத்துவ அடையாள அட்டைகள் மற்றும் அது சம்பந்தமான தொலைபேசி இலக்கங்கள் உள்ளிட்ட மிக முக்கியமான அந்த கூட்டத்துக்கு தேவையான சகல விதமான காகிதாரிகளும் அந்த அந்த ஃபைல் ஊடகங்களுக்கு ஒரு அறிக்கை ஒன்று விடுக்க வைத்தார் ஞானசாரஹிமி. அதாவது வந்து இனிமேல் தான் முஸ்லீம்களுக்கு பின்னால் வந்து போக மாட்டேன் என்ற வகையிலான சில கருத்துக்களையும் அவர் பலவந்தத்தின் கீழே தெரிவிக்க வைத்ததையும் இவர் போலீஸ் கம்ப்ளைண்டில் பதிவு செய்துள்ளார்
என்றார் சட்டத்தரணி ரமீஸ் பஷீர். ஜாத்திக பலசேனா அமைப்பை இன்று காலை நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்த முயன்ற போதே தாம் தடுக்கப்பட்டதாக அந்த அமைப்பைச் சேர்ந்த பௌத்த பிக்கு வட்டரக்க விஜித்த தேரர் பிபிசியிடம் கூறினார். இலங்கையின் அனைத்து மக்களும் இன மத பேதங்களின்றி தங்களின் சமூக கலாச்சார அடையாளங்களையும் மத சுதந்திரத்தையும் பாதுகாப்பதற்காக குரல் கொடுப்பதுதான் ஜாத்திக பலசேனாவின் முக்கிய நோக்கம். மிக அமைதியான முறையில் சமாதானம், ஒற்றுமை, இணக்கப்பாட்டுடன் செயற்படுவதற்காகத்தான் அனைத்து மத தலைவர்களின் தலைமையிலும் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்களின் கடைகளுக்கு தீ வையுங்கள், மற்ற சமூகத்தவர்களை நகரங்களிலிருந்து வெளியேற்றுங்கள், தாக்குங்கள், கொல்லுங்கள் என்று பிரச்சாரம் செய்கின்ற அமைப்புகள் தான் இந்த நாட்டில் இப்போது அதிகளவில் இருக்கின்றன. சமூகங்களுக்கு இடையில் அச்சமும் சந்தேகமும் வளர்ந்து வருகின்ற இன்றைய சூழ்நிலையை இல்லாமல் செய்து சமாதானமான ஒரு சூழலை உருவாக்குவதுதான் எங்களின் நோக்கம் என்றார் ஜாத்திக பலசேனா அமைப்பைச் சேர்ந்த வட்டரக்க விஜித தேரர். ஜாத்திக பலசேனாவின் ஊடகவியலாளர் சந்திப்புக்குள் புகுந்து கலகம் விளைவித்தமை பற்றி பொதுபலசேனா அமைப்பின் செயலாளர் கலபுட அத்தே ஞானசார தேரரிடமும் பிபிசி விளக்கம் கேட்டது. உண்மையை திரிவுபடுத்தி முஸ்லிம் பள்ளிவாசல்களுக்கு சென்று நாட்டின் புத்த சாசனத்துக்கும் பிக்குகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் விதத்தில் போலியான பிரச்சாரங்களை வட்டரக்க விஜித தேரர் மேற்கொண்டு வருகிறார். பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் பொறுத்திருந்து பார்த்துவிட்டோம். இன்றும் இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் அடிப்படைவாத குழுக்களுடன் சேர்ந்து கொண்டுதான் தவறான கருத்துக்களை அவர் பரப்பி வருகின்றார். இது தொடர்பாக அவரை கேட்பதற்காகவே நாங்கள் அங்கு சென்றோம் என்ற ஞானசார தேரர் பொதுபல சேனா அமைப்பினர் தாக்குதலில் ஈடுபட்டதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டையும் நிராகரித்தார்.
செய்திகளை தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கையின் பொருளாதாரம் இந்த ஆண்டும் 7.3% வளர்ச்சியை காணும் என உலக வங்கி இன்று தெற்காசிய நாடுகள் தொடர்பாக வெளியிட்டிருக்கும் அறிக்கை ஒன்றில் கூறியிருக்கிறது. உள்கட்டமைப்பு வசதிகளில் செய்யப்படும் முதலீடுகள் காரணமாகவே இந்த வளர்ச்சி சாத்தியப்படும் எனவும் உலக வங்கி எதிர்வு கூறியிருக்கிறது. உலக வங்கியின் இந்த கணிப்பீடு எந்த அளவுக்கு யதார்த்தமானது என்று இலங்கையின் பொருளாதார ஆய்வாளர் டாக்டர் முத்துகிருஷ்ண சர்வானந்தன் அவரிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
மத்திய வங்கி தரவுகளை எடுத்துக்கொண்டால் 7.5% சராசரி வளர்ச்சியை கண்டிருப்பது என்பது உண்மைதான். ஆனாலும் கடந்த சில காலங்களாக மத்திய வங்கியினால் வெளியிடப்படும் புள்ளி விவரங்களில் பல கேள்விகள் எழுகின்றது. அவை உண்மையானவையா அல்லது அது அரசியல் தேவைகளுக்காக சற்று அதிகரிக்கப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்றது. ஆகவே இது ஒரு சந்தேகத்துக்குரிய தொடர்ச்சியான ஒரு வளர்ச்சி விதமாகத்தான் சுயாதீனமான பொருளியலாளர்கள் இங்கு கணிப்பிடுகின்றார்கள். சர்வதேச நிறுவனங்களாகிய உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியங்கள் எந்த ஒரு நாட்டினதும் தேசிய அரசாங்கங்களால் வழங்கப்படும் புள்ளி விவரங்களை வைத்துக் கொண்டுதான் நாட்டின் எதிர்கால பொருளாதார நிலைமை குறித்து கருத்து வெளியிடுவார்கள். ஆகவே சர்வதேச நிறுவனங்கள் கூறும் புள்ளி விவரங்கள் நிச்சயமானவை அல்லது முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவை என்று நாம் கருத முடியாது.
இலங்கையில போர் முடிந்து 5 ஆண்டுகள் நிறைவடைய இருக்கின்றன. அப்படியான சூழல்ல கடந்த 5 ஆண்டுகள்ல இலங்கையில எந்த வகையிலும் பொருளாதாரம் வளரவில்லை அப்படின்னு தான் உங்களை போன்றவர்கள் சொல்கின்றீர்களா? ஏன்னா அரசாங்கத்தினுடைய மத்திய வங்கி வெளியிட்டிருக்கின்ற தரவுகள், ஆளுநர் அஜித் நிவாட் கபரால் வெளியிட்டிருக்கின்ற செய்தி குறிப்பு, அதெல்லாம் பார்க்கும் பொழுது காத்திரமான அளவுக்கு பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது. குறிப்பாக சில துறைகளில் வந்து எதிர்பார்ப்பை விட கூடுதலாகவே பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சுட்டி காமிச்சிருக்காரு.
நிச்சயமாக பொருளாதாரம் வளர்ச்சி பெறவில்லை என்று நாம் கூறவில்லை. போர்க்காலத்தில் கூட இலங்கை பொருளாதாரம் போரினால் பாதிக்கப்பட்ட அபிவிருக்க நாடுகளைப் போல் பாரிய பொருளாதார வீழ்ச்சி தொடர்ச்சியாக நாங்கள் விழுந்திருக்கவில்லை. சராசரியாக 5% அல்லது 5% சற்று அதிகமான பொருளாதார வளர்ச்சியை தான் வருடாந்த சராசரியாக போர்க்காலத்தில் கூட நாம் எழுதி கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே தற்போதைய போருக்கு பின்னான 5 வருட காலத்தில் 7.5% பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு பாரிய சாதனையாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனைய போருக்கு பின்னான நாடுகளை எடுத்துக்கொண்டால் அவற்றின் பொருளாதார வளர்ச்சி இரட்டை வளர்ச்சி வீதமாகத்தான் காணப்படுகின்றது. அந்த நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது நமது பொருளாதார விதி மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது. இலங்கையில் என்ன போருக்கு பின்னான காலப்பகுதியில் பெரும்பாலான பொருளாதார வளர்ச்சி அரசாங்கம் நாடு பூராக மேற்கொள்ளும் பாரிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி வேலைகள், பாரிய வீதிகள், புதிய கப்பல் துறைமுகம், புதிய விமான நிலையம் அம்பாத்துறை மாவட்டத்தில் போன்ற பாரிய ஒரு சில முதலீடுகளால் மேற்கொள்ளப்பட்டு வந்தவை. அவை நேரடியாக மக்களுக்கு பல அவலங்களை எதுவரையும் எந்த ஒரு நாட்டு மக்களுக்கும் பெரிதாக வழங்கவில்லை என்பதுதான் உண்மை.
மத்திய வங்கியின் ஆளுநர் வந்து அரசாங்கத்தினுடைய மத்திய வங்கியின் இணையதளத்தில் வெளியான ஒரு அறிக்கையில் கூட நாடு முழுவதும் பரந்தப்பட்ட அளவில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கின்றது, அதாவது போர் பாதித்த வடகிழக்கு உட்பட குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு வளர்ச்சியை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது, அங்கே பொருளாதாரம் வளர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்களே.
ஆளுநரின் ஆர்டிக்கல் ஆனது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்தது. இதற்கான ஒரு மறுதளிப்பு ஆர்டிக்கலை நான் திங்கட்கிழமை இலங்கை பத்திரிகையில் வெளியிட்டிருந்தேன். அதற்கு பின் மத்திய வங்கி இணையதளத்தில் இருந்து ஆளுநரின் ஆர்டிக்கல் எடுத்து விட்டார்கள் ஏதோ காரணத்திற்காக. ஏனெனில் உண்மையில் பார்க்க போனால் மத்திய வங்கியோ அல்லது இலங்கை அரசாங்கம் கூறுவது போல் நாடு பூராக பொருளாதார வளர்ச்சி கண்டுள்ளதாக கருத முடியாது. மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணம், அது ஜனாதிபதியின் மாகாணம், தென் மாகாணம் போன்ற ஒரு சில மாகாணங்களில் நிச்சயமாக முன்னேற்றம் காணப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஏனைய 5-6 மாகாணங்களில் அதே அளவு பொருளாதார நன்மைகள் பெறுபவர்கள் கிடைக்கப்பட்டதாக நாங்கள் கருத முடியாது.
இலங்கை பொருளாதார ஆய்வாளர் டாக்டர் முத்துகிருஷ்ண சர்வானந்தனின் செவ்வியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவேறுகிறது.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். இந்தியாவில் மக்களவைத் தேர்தலுக்கான 2ம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த மிசோராம் மாநிலம் தவிர மீதம் உள்ள 4 வடகிழக்கு மாநிலங்களிலும் இன்று புதன்கிழமை நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
9 கட்டங்களாக நடைபெறும் இந்த 16வது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் இன்று அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள 2 தொகுதிகளிலும், மேகாலயம் மாநிலத்தில் உள்ள 2 தொகுதிகளிலும், நாகாலாந்து மாநிலத்தில் உள்ள 1 தொகுதியிலும் மற்றும் மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள 1 தொகுதியிலும் என மொத்தம் 6 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இன்று மாலை நிலவரப்படி அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் 71% வாக்குகளும், மேகாலயம் மாநிலத்தில் 64% வாக்குகளும், நாகாலாந்து மாநிலத்தில் 71% வாக்குகளும் மற்றும் மணிப்பூர் மாநிலத்தில் 70% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேச மற்றும் நாகாலாந்து மாநிலங்களில் வாக்குப்பதிவு காலை சற்று மந்தமாகவே நடைபெற்றது. மொத்தம் இந்த 4 மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு பரவலாக அமைதியாகவே நடைபெற்றது. மிசோரம் மாநிலத்தில் தபால் வாக்குகள் மூலம் ப்ரூ பழங்குடியினர் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளதை எதிர்த்து மிசோரம் மாநிலத்தில் பலத்த எதிர்ப்பு எழுந்துள்ளதால் இன்று அங்கு நடைபெறுவதாக இருந்த மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எதிர்வரும் ஏப்ரல் 11ம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்திருந்தது. இன்று நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்ற அதே சமயம் அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நடைபெற்றது. மொத்தமுள்ள 60 சட்டப்பேரவை தொகுதிகளில் 49 தொகுதிகளுக்கு இன்று புதன்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற்றது. மீதமுள்ள 11 சட்டப்பேரவை தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு எதிராக யாரும் வேட்புமனுவை தாக்கல் செய்யாததால் அந்த 11 சட்டப்பேரவை தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இன்று காலை பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளரான நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் உள்ள வதோதரா தொகுதியில் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்தார். உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி மற்றும் குஜராத்தின் வதோதரா ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் நரேந்திர மோடி இன்னும் வாரணாசியிலிருந்து வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை. நரேந்திர மோடியின் வேட்புமனுவை டீ கடைக்காரர் ஒருவரும் ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒருவரும் முன்மொழிந்தனர். இந்த வதோதரா தொகுதியில் இவருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி தரப்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் ராகுல் காந்தியின் நெருங்கிய உதவியாளரான மதுசூதன் மிஸ்திரி தனது வேட்புமனுவை முன்னதாகவே தாக்கல் செய்துவிட்டார்.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி எண்ணிக்கை இன்று வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தில் நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்களில் 61 பேர் தங்கள் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 24 தேதியன்று நடக்கவிருக்கும் நிலையில் வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 5 தேதியன்று முடிவடைந்தது. ஏப்ரல் 7 தேதியன்று வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்பட்டன. வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக்கொள்ள இன்று கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. 906 வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் 61 வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொண்டனர். முடிவில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 845 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இவர்களில் 789 பேர் ஆண்கள், 55 பேர் பெண்கள். திருநங்கை ஒருவரும் களத்தில் இருக்கிறார். மாநிலத்திலேயே அதிகபட்சமாக தென் சென்னையில் 42 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். குறைந்தபட்சமாக நாகப்பட்டினம் தொகுதியில் 9 பேர் போட்டியிடுகின்றனர். இடைத்தேர்தல் நடைபெறும் ஆலந்தூர் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை செல்லத்தக்க 14 வேட்புமனுக்களில் யாரும் தங்கள் வேட்புமனுக்களை திரும்ப பெறவில்லை. தற்போது அந்த தொகுதியில் 12 ஆண் வேட்பாளர்களும் 2 பெண் வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். இதற்கிடையில் நீலகிரி தனி தொகுதியில் தன்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனு இன்று தள்ளுபடி செய்யப்பட்டது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய பலகணியில் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் ஆண்டிமுத்து ராசா போட்டியிடும் தொகுதியான நீலகிரியின் கள நிலவரம் குறித்த பெட்டகம் தயாரித்து வழங்குகிறார் அங்கு சென்று திரும்பியிருக்கும் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தின் பிற பகுதிகளோடு ஒப்பிடும்போது வெப்பநிலை குறைந்த தொகுதியாக இருந்தாலும் தேர்தலின் காரணமாக நீலகிரியின் வெப்பநிலை உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. திமுகவின் சார்பில் மத்திய அரசில் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்து 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஆர் ராசா இந்த தொகுதியில் போட்டியிடுவதால் நாடு முழுவதுமே கவனத்தை கவர்ந்திருக்கிறது. இந்த தொகுதி பவானிசாகர் தனித்தொகுதி, உதகமண்டலம், கூடலூர் தனித்தொகுதி, குன்னூர், மேட்டுப்பாளையம், அவிநாசி என 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய நீலகிரி தொகுதி பாரம்பரியமாக காங்கிரசின் வசம் இருந்த தொகுதி. இவற்றில் 3 தொகுதிகள் மலை மீதும் 3 தொகுதிகள் சமவெளி பகுதியிலும் இருக்கின்றன. சுமார் 12,41,000 வாக்காளர்கள் இங்கே இருக்கிறார்கள். சுற்றுலாவும் விவசாயமுமே மிக முக்கியமான தொழில்களாக இந்த பகுதியில் இருக்கின்றன. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை ஊட்டி, குன்னூர், கூடலூர், குந்தா, கோத்தகிரி பகுதிகளில் இருளர், குறும்பர், காட்டுநாயக்கர், தோடர், கோத்தர், படுகர் ஆகிய பழங்குடியின மக்கள் வசிக்கின்றனர். கூடலூர் பகுதியில் மலையாள மொழி பேசும் மக்களும் தாயகம் திரும்பிய தமிழர்களும் அதிக அளவு வசிக்கின்றனர். நீலகிரியில் தேயிலை தோட்டங்கள் அதிகம் என்பதால் தேயிலையின் விலை இங்கு ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. கட்டுப்படியாகக்கூடிய நிரந்தர விலை வேண்டும் என்பது தேயிலை விவசாயிகளின் கோரிக்கை. அதேபோல் நீலகிரியை வாட்டி வதைக்கும் மற்றொரு பிரச்சனை தண்ணீர். தமிழகத்தின் தண்ணீர் தொட்டி என்று அழைக்கப்படும் நீலகிரியில் தற்போது தண்ணீர் பஞ்சம் முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. பவானி நதியில் உபரியாக இருக்கும் நீரை அத்திக்கடவு பகுதியிலிருந்து அவிநாசிக்கு திருப்பிவிடும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதும் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. நீலகிரி தொகுதியை பொறுத்தவரை 8 முறை காங்கிரஸ் கட்சியினரே எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். திமுக வேட்பாளர்கள் இரண்டு முறையும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் இரண்டு முறையும் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 2009 இந்த தொகுதி தனி தொகுதியாக மாற்றப்பட்ட பிறகு ஆர் ஆசா இங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு 1.5 ஆண்டுகளிலேயே 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு விவகாரத்தில் சிறை சென்றார் ராசா. சிறை செல்வதற்கு முந்தைய காலகட்டத்தில் மாதம் ஒரு முறையாவது தொகுதிக்கு வந்து குறைகளை கேட்டதும் தொகுதியில் அவர் மீது பெரிய அதிருப்தி இல்லாததும் ராஜாவுக்கு சாதகமாக இருக்கிறது. அதேபோல் சொல்லும்படி வேறு வேட்பாளரும் இல்லை என்கிறார் உதகமண்டலத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான ஜனார்தனன்.
இப்போ பொதுவாக நான் கேள்விப்பட்டவராக ராஜா மேலே ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிறதா தெரியல. இன்னொரு கட்டத்தில் வந்துட்டு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு கேண்டிடேட்டுன்றது அளவில் இங்கே இல்லை. மக்களை சந்திக்கக்கூடிய குறைஞ்சபட்சம் வந்து அந்த மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆளாக இல்லை. மற்ற ஒரு இப்போ ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி, யாரும் அந்த மாதிரி இல்லை. அந்தளவு இவர் இருந்த காலகட்டத்தில் சில தொகுதிகளில் சில திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கூடலூர் பகுதியில் கூட சில வேலை செஞ்சுருக்கதா சொல்கிறாங்க மக்கள்.
நீலகிரி தொகுதியில் பல இடங்களில் பேசிய போதும் ராசாவின் பிரபலம் அவருக்கு சாதகமாக இருப்பதை பார்க்க முடிந்தது. தொகுதியில் பல பணிகளை செய்திருப்பதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள்.
இந்த கட்சின்றி இல்லைங்க, இது டிஎம்கேவில் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஏடிஎம்கே கேண்டிடேட்டு கொஞ்சம் ஃபேமஸ் இல்லை, ராஜா வந்து கொஞ்சம் ஃபேமஸ் இருக்குது, அதனால் வரலாம் சாதிச்சிருக்கு.
எம்பின்னா அதை நான் எல்லா இதுக்கும் செய்கிறாரா, நான் இங்கே செஞ்சுருக்காரா இல்லையான்னு தெரியல. அது பிளைன்ஸுக்கு செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. நான் இந்த வருஷம் வந்து யார் வந்தாலும் வந்து எம்பி சீட்டுக்கு யார் வந்தாலும் நீலகிரி தொகுதி மக்களுக்கு இந்த தேயிலை பிரச்சனையை ஒரு 20 ருபீஸுக்கு மேலே செஞ்சு கொடுத்தா தான் நாங்கள் ஜீவனாம்சம் செய்ய முடியும்.
இல்லை இல்லை, அவரும் வந்துட்டு ஊட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காரு, ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட அசிஸ்டன்ட் ரவிக்குமார் இருக்கார் இல்லைங்களா, அவர் வச்சு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு, எல்லா விஷயத்திலும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு.
கடந்த 5ஆம் தேதியன்று கோயம்புத்தூரில் பிரச்சாரத்தை துவக்கிய கருணாநிதி ஆர் ஆசாவுக்காக வாக்கு சேகரித்து சென்றிருக்கிறார். இந்த நிலையில் தனது வெற்றி வாய்ப்புகள் குறித்தும் தன் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்தும் பிபிசி தமிழோசையிடம் பேசினார் ஆர் ஆசா.
இயன்ற வரை தொகுதிக்கு வந்து எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நாடாளுமன்ற மேம்பாட்டு தொகுதி நிதியிலிருந்து பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறேன். அந்த பணிகளை எல்லாம் பார்வையிட்டு செம்மைப்படுத்தியிருக்கிறேன். இவைகளையெல்லாம் தொகுதி மக்கள் அறிந்திருக்கிறார்கள், அதனால் என் மீது அவர்கள் அன்பு கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும்.
2G வழக்கு குறித்து எதிர்கட்சியினரிடம் விவாதிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் சொல்கிறார் அவர்.
நான் புரட்சிக்காரன், புரட்சி செய்கிறவனை குற்றவாளி என்று சித்தரிப்பது புதிதல்ல. நானும் இதில் புரட்சி செய்திருக்கிறேன். தொலைத்தொடர்பு துறையில் என்னை குற்றவாளி என்று சொல்லியிருக்கிறார்கள், இது புரட்சி என்று நிரூபிப்பேன் என்று சொன்னேன், அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எந்த அரசியல்வாதியும் தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் அது லல்லு பிரசாத் யாதவ் இருந்தாலும் இதே ஜெயலலிதா அது வந்து வழக்கு நிலுவையில் இருக்கும்பாங்க. நான் வழக்கு நிலுவையில் இருக்குன்னு சொல்லலையே, வழக்கில் இதுவரை என்ன வந்திருக்கிறது, வா விவாதிக்கலாம், வா ஜெயலலிதாவே கூப்பிடுறேன் வான்னு
கேட்போம். தன் மீதான ஊழல் புகாரை பற்றி எதிர்கட்சியினர் பேசுவதற்கு முன்பாக தானே அதை பற்றி பிரச்சாரத்தில் பேசுவது என்பதை தன் பாணியாக வைத்திருக்கிறார் ராசா.
இதையே ஒரு காரணமாக வைத்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளமிட்டார்கள் என்று சொன்னால், அதை மீண்டும் சொல்லுகிற போது வாக்காளர் பெருங்குடி மக்களாகிய நீங்கள் நீதிமன்றத்திலே தீர்ப்பு வருவதற்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உங்களுடைய எளிய சகோதரனாய் எனக்கும் நீங்கள் நல்ல தீர்ப்பு வர வேண்டும் என்பதற்காக தர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் முன்னாலே நான் இந்த கூட்டத்திலே நிற்கிறேன்.
இவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மாதங்களிலேயே நீலகிரியில் ஏற்பட்ட நிலச்சரிவை சரிப்படுத்த இவர் எடுத்த நடவடிக்கைகள் இவருக்கு நல்ல பெயரை வாங்கி தந்திருக்கின்றன. அதிமுகவின் சார்பில் குன்னூர் நகராட்சி தலைவராக இருந்த கோபாலகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். 2G ஊழல் புகாரை முன்னிறுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது அதிமுக.
1,76,000 கோடி ரூபாய் ஊழலை செய்து இந்த மக்கள் நலனில் அக்கறை காட்டாமலும் தொழிலின் வளர்ச்சியில் அக்கறை காட்டாமலும் 21 மாத காலம் பீகார் ஜெயிலில் இருந்து கொண்டு இன்று வேட்பாளராக வந்து கொண்டிருக்கின்ற வெளியூர் வேட்பாளருக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நான் உள்ளூர் வேட்பாளர்
இருந்தபோதும் ஊடகங்களிடம் எதை பற்றியும் பேச மறுக்கிறார் கோபாலகிருஷ்ணன். தமிழக முதல்வரை பிரதமராக்குவது மட்டுமே தங்கள் லட்சியம் என்கிறார் அவர்.
நாங்கள் வந்து எங்களோட குறிக்கோளை வந்து அம்மாவை வந்து பிரதமராக்கணும்.
ஏற்கனவே 2 முறை நீலகிரியை கைப்பற்றிய பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறை போட்டியிட்ட குருமூர்த்தி என்பவரையே மீண்டும் களமிறக்கியது. ஆனால் அவரது வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதால் அக்கட்சி போட்டியிலிருந்தே அகற்றப்பட்டிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி, காங்கிரஸ் போன்றவை வேட்பாளர்களை களமிறக்கியிருந்தாலும் தற்போதைய சூழலில் போட்டி என்பது திமுகவின் ஆர் ஆசாவுக்கும் அதிமுகவின் கோபாலகிருஷ்ணனுக்கும் இடையிலான போட்டியாகத்தான் உருவெடுத்துள்ளது.
உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே
இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் ஆண்டிமுத்து ராசாவின் தொகுதியான நீலகிரியின் கள நிலவரம் குறித்த பெட்டகத்தை கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் அங்கு சென்று திரும்பியிருக்கும் சென்னை செய்தியாளர் முரளிதரன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.